ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமன் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று March 18 சனிக்கிழமை 2023 நியூசிலாந்து தமிழ் மருத்துவர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியை அவருடன் கேட்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் பழமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சியே நிச்சயம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கம் உயிர் போன்றது. வாழ்வில் ஒழுக்கம் ஏற்பட்டு விட்டால் அதன் பின் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் அழகும் நேர்த்தியும் உண்டாகும். ஆசை பயப்பட்ட மனிதன் கோபத்திற்கு ஆளாகிறான். கோபம் பாவம் செய்ய தூண்டுகிறது. அதனால் உயிர்களுக்கு பிறவி சங்கிலி தொடர்கிறது. பிறரிடமுள்ள நல்ல அம்சங்களை பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவது அவசியம். போட்டி மனப்பான்மை இருக்கும் வரையில் மனநிறைவு உண்டாகாது. பணத்தாசையால்தான் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் போட்டியாளராக கருதுகின்றனர். வெளியுலகத்தில் இருந்து மகிழ்ச்சி உண்டாவதாக மனிதன் தவறாக எண்ணுகிறான். உண்மையில் மனதிற்குள் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இவ்வாரத்துக்கான திருக்குறளும் அது பற்றிய விளக்கமும். இந்த திருக்குறளை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் காலம் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆட்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆட்கும் கயிறு. இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். காலத்தோடு இசைந்து செயலாற்றுதல் செல்வத்தை தன்னிடமிருந்து நீங்காது இருக்க கட்டும் கயிறு போன்றதாகும். கால மாற்றத்திற்கு ஏற்ற பொருத்தமான காலப்பகுதியில் பொருத்தமான செயலை செய்தல் காலமறிந்து செயற்படுதலாகும். எனவே காலத்தோடு பொருந்த ஒருவர் செயற்பட்டு ஒழுகி வாழ்வாராயின் அவரது செல்வம் அவரை விட்டு நீங்காது என விளக்கம் தந்துள்ளனர். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆட்கும் கயிறு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இவ்வாரத்துக்கான விருப்பு தெரிவு பாடல். இன்றைய விருப்பு தெரிவு பாடலை விரும்பி இருக்கின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினர்களான திருவாளர் மகாதேவா அவர் தம் பாரியார் திருமதி லலிதா மகாதேவா அவர்களின் விருப்பமாக அமைகின்ற ஒரு சிறப்பு பாடலை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம்.
மணம் கொள்ள வந்த இறைவா செல்வா. கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில்வா. ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தென்னிந்திய திரைப்படத்துறையை பொறுத்தவரையிலே தனது திரைப்படங்களிலே அவர் நடிக்கின்ற போது பெண்களை தொட்டுக்கூட பார்க்காமல் சிறந்த பாடல்களை கொடுத்த சிறந்த நடிகர் டைரக்டர் டி ராஜேந்திர அவர்களுடைய சிறப்பம்சங்கள் தொடர்பிலே நிகழ்ச்சியிலே அவர் பற்றிய கருத்துக்களோடு நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள்.
பெண்களை தொடாத இயக்குனர் நடிகர் தமிழில் பார்த்து உள்ளீர்களா? அது யார் தெரியுமா? நம்ம ராஜேந்திரர் அவர்கள்தான். ஆபாசம் துளி கூட இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரே தமிழ் வெற்றி படம் ஒரு தலைராகும். காரணம், காதல் என்றாலே காமம்தான். தமிழ் திரைப்படங்களிலும் அந்த பெண்களை தவறாக காட்டாமல் படம் ஓடாது என்ற சினிமா மித் என்பதை டிபங்க் செய்தவர் ராஜேந்தர், அதாவது ஒழித்து கட்டியவர் ராஜேந்தர். வாசமில்லா மலரிது என்ற பாடல் எஸ்பிபி யார் சேமித்தாலும் திறமையாக பாடுவேன் என்று காட்டுவார். பின்னர் வரும் ஜெயச்சந்திரன் பாடும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் என்ற பாடலும் நன்றாக இருக்கும். கடைசியில் நான் ஒரு ராசியில்லா ராஜா ரயில் பயணத்தின் துணையாய் அவள் வந்தால் பாடல்கள் சோகத்திலும் நன்றாக இருக்கும். நான் ஒரு ராசி இல்லாத ராஜா என்ற பாட்டை பாடி டிஎம்எஸ் என் வாழ்க்கையே ராசி இல்லாமல் போய்விட்டது என்று வருத்தப்பட்டார். எல்லோரும் ராசி இல்லாமல் போவது முக்கியமில்லை, படத்தை போராடி எடுத்த ராஜேந்தர் ராசி இல்லாமல் போகவில்லையே, எனவே நல்ல பாடல்தான் இது. குழந்தை பாடும் தாலாட்டு என்ற பாடலை பற்றி நான் கண்டிப்பாக உங்களிடம் சொல்லியாக வேண்டும். இளையராஜா இசையமைத்து வைரமுத்து கவிதை எழுதினால்தான் இப்படி ஒரு பாடலை கொடுக்க முடியும். இருவரும் சேர்ந்து கொடுக்கும் திறமையை ஒரே ராஜேந்தர் கொடுத்துள்ளார். கல்லூரிக்கு செல்லும் பெண்கள் அந்த காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்று யாராவது பார்க்க விரும்பினால் ஒரு தலைராகும் படத்தை எடுத்து பாருங்கள். பெண்கள் புடவை கட்டுவதுதான் அழகு என்று நீங்களே சொல்வீர்கள். இளையராஜாவை ஜெயித்தது ஏஆர் ரஹ்மான் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் எப்பொழுதோ டி ராஜேந்தர் அந்த சாதனையை செய்துவிட்டார்.
நாம் வாழுகின்ற நியூசிலாந்து நாட்டிற்கு சற்று தொலைவிலே இருக்கின்ற ஒரு தீபகற்ப நாடுகளின் கூட்டமாக கருதப்படுகின்ற இந்தோனேஷிய நாட்டிலே இந்து மதத்தினுடைய கடந்த கால வளர்ச்சியும் அதன் தற்போதைய நிலையும் தொடர்பான சில தகவல்களோடு நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் மீண்டும் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள்.
இந்தோனேசியாவில் இந்து சமயம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்தோனேசியாவில் இந்து சமயம் அந்நாட்டின் மொத்த குடித்தொகையில் 1.7 விழுக்காடு மக்களாலும் பாலித்தீவின் 83.5 விழுக்காடு குடித்தொகையாலும் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்தோனேசியாவில் 6 உத்தியோகபூர்வமான சமயங்களில் இந்து சமயமும் ஒன்றாகும். 2010 கணக்கெடுப்பின்படி சுமார் 4 பில்லியனுக்கும் மேலான இந்துக்கள் இந்தோனேசியாவில் வசிக்கின்றார்கள். இந்து சமயத்தின் வருகையை பற்றி நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இந்தோனேசியாவில் அறியப்பட்ட பழம்பெரும் அரசுகளில் தர்மா நகரம் முதலாவது இந்து அரசாக இனம் காணப்படுகின்றது. இந்தோனேசிய இந்து நெறியானது அந்நாட்டு தொல் குடிகளின் நீத்தார் வழிபாடு, இயற்கை மற்றும் விலங்கு வழிபாடுகளுடன் இந்திய மரபுகள் உரையாடியதன் விளைவாக வளர்ச்சி கண்டதாகும். இங்கு இந்து சமயம் என்பது உண்மையில் இந்தியாவின் சைவ நெறியையே குறிப்பிட்டு சொல்கின்றது. தென்னகத்திலிருந்து இது பரவியிருக்கலாம் என்பது முக்கியமான ஊகங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. பெரும்பாலும் இந்து சமயம் போப்பி 1ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகம் மற்றும் கலிங்க வணிகர்கள் மூலம் இந்தோனேசியாவை வந்து அடைந்திருக்க வேண்டும். இந்தோனேசிய நாடு எங்கும் காணப்படும் சண்டி எனப்படும் பழமை வாய்ந்த இந்து கோயில்களும் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சங்கால் கல்வெட்டும் சிவன், உமை, பிள்ளையார், திருமால் முதலியோரின் வழிபாடுகள் கிறித்துவுக்கு பின் 1000 ஆண்டுகளாக அங்கு இருந்து வந்தது என்பது நமக்கு புலனாகின்றது. இந்து சமயம் நிலவியதற்கு சான்றுகளாக பல கருத்துக்களும் கல்வெட்டுகளும் கிடைக்கின்றன. போப்பி 414ஆம் ஆண்டில் இலங்கையிலிருந்து சீனா திரும்பிய அந்நாட்டு பயணி பாகியன் சாவகத்தில் முறையே சைவத்தையும் பௌத்தத்தையும் கடைபிடித்த சஞ்சய மற்றும் சைலேந்திர வம்ச அரசுகள் அங்கு ஒற்றுமையாக ஆட்சி புரிவதையும் சஞ்சய மன்னன் பெரும் செல்வத்துடன் திகழ்ந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார். மாதாராமுக்கு முன்னும் பின்னும் என்ற தலைப்பில் இந்த கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கிறோம். விளங்கிய தருமா நகரம், கெளிங்கம், கேடிரி, சிங்காசாரி, ஸ்ரீவிஜயம் முதலான இராஜ்யங்களும் அவற்றை அடுத்து 11ஆம் நூற்றாண்டில் ஜாவாவில் உதித்த மயாபாகித்து பேரரசும் சைவ சாப்ராஞ்சிகளாகவே விளங்கியதுடன் சோழரைப் போல் மத சகிப்புத்தன்மையுடன் சைவத்துடன் சேர்த்து பௌத்தத்தையும் சாவக தொல் நெறிகளையும் கூடவே பிறந்து வந்திருக்கின்றன. 13ஆம் நூற்றாண்டில் பிற்பாகத்தில் மயாபாகித் பேரரசின் இறுதி காலத்தில் வாணிகம் மூலம் இந்தோனேசியாவில் கால்பதித்த அரேபியர் மூலம் உருவான சுல்தானகங்கள் என்னும் இஸ்லாமிய அரசுகள் மெல்ல மெல்ல இந்தோனேசிய இந்து பௌத்த மக்களை இஸ்லாம் நோக்கி ஈர்த்தன. வட சுமத்ரா, தென் சுமத்ரா, மேல் மத்திய சாவகம், தென் போர்னியோ அதாவது காளிமந்தன் ஆகிய இடங்களில் பலம் வாய்ந்த சுல்தானகங்கள் எழுச்சி பெற்றன. அவற்றில் இஸ்லாம் அரசு மதமாக அமர்ந்ததுடன் அதாவது இஸ்லாம் அரச மதமாக அமர்ந்ததுடன் சுல்தானகங்களின் கீழ் ஆளப்பட்ட இந்துக்கள், பௌத்தர்கள், சாவக தொழிலறையினர் பெரும்பாலும் மதம் மாற சிலர் ஜிஸ்யா வரியை செலுத்தி சுல்தான் அகங்களுடன் சமரசத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். 15ஆம் நூற்றாண்டில் இறுதியில் மயாபாகித் பேரரசின் இறுதி மன்னன் 5ஆம் பிரவிஜயனின் மைந்தன் இஸ்லாமை தழுவி சுல்தான் அகம் ஒன்றை நிரூபிக்க முயற்சி செய்தான். நிரூபிக்கொண்டதுடன் இந்தோனேசியாவின் இறுதி இந்து பௌத்த பேரரசு மறைந்து போனது. எஞ்சிய இந்துக்கள் அருகிலிருந்த பாலித்தீவுக்கு இடம்பெயர்ந்தார்கள். இவ்வேளையில் ஏற்பட்ட ஒல்லாந்து காலனி ஆதிக்கம் இந்தோனேசிய தீவு கூட்டத்தில் பெரும்பகுதியை தன் வசமாக்கி கொண்டது. எவ்வாறெனினும் ஒல்லாந்தர் வருகையானது அங்கு ஏற்கனவே நிலவிய மத போராட்டங்களுக்கு முடிவு கட்டியதுடன் சமரசப்போக்கான புரிந்துணர்வு கொண்ட புதியதோர் இந்தோனேசிய சமுதாயம் என்று உருவாக காரணமாக அமைந்தது. சமகாலத்தில் இப்பொழுது இந்து சமயம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? கிழக்கிந்திய டச்சு கம்பெனியின் காலனித்துவ நாடாக விளங்கிய இந்தோனேசியா அந்நாட்டிலிருந்து 1952 சுதந்திரம் பெற்றுக் கொண்டது. எனினும் இந்தோனேசியா பெரும்பான்மை சமயமான இஸ்லாமுக்கே முன்னுரிமை அளித்ததுடன் பாலி இந்துக்களை இஸ்லாமை தழுவ வற்புறுத்தி அதுவரை அவர்கள் நெறியிலார், அதாவது சமயமற்றோர் ஆவர் என்றும் வகைப்படுத்தியது. இதனால் வெகுண்டெழுந்த பாலி மாகாண பிரிவு தன்னை தனி நாடாக பிரகடனப்படுத்தியதுடன் இந்தியாவிடமும் தன்னை சுதந்திரத்துக்கு முன்பு ஆண்ட நெதர்லாந்திடமும் தஞ்சம் கோரியது. இதையடுத்து பாலிக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஏற்பட்ட பண்பாட்டு உரையாடல்கள் பாலி இந்து சமயத்தை மறு மலர்ச்சிக்கு உட்படுத்தியுடன் இந்தோனேசிய அரசுடன் சமரசத்துக்கு செல்லவும் வழி கோலியது. மதமாக அங்கீகரிக்கப்படாத கெபத்தினன் என்னும் சாவக தொல் நொறியை கடைபிடித்தோரும் இந்தோனேசிய பழங்குடிகளும் பாலி இந்துக்களுடன் கைகோர்க்க 1986 அவர்கள் அனைவரையும் இந்து மதமாக வரையறுக்க வேண்டிய நிர்பந்தம் இந்தோனேசிய அரசுக்கு ஏற்பட்டது. எனினும் இந்தோனேசியா இறைவன் ஒருவனே என வலியுறுத்தும் அரசியல் அமைப்பை கொண்டிருந்ததால் அவர்கள் மீண்டும் ஒரு சமரசத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இறுதியில் அசிந்தியன், அதாவது இந்தோனேசிய பாஷை சாங்யாங் வீதிவாசன் எனும் ஏக தெய்வத்தையே தாம் இனி வழிபடுவதாக இந்தோனேசிய இந்துக்கள் ஒத்துக்கொண்டதை அடுத்து இந்து சமயம் இந்தோனேசியாவின் ஒரு தனி நெறியாக அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த அசிந்தியன் என்பது இந்தோனேசியாவுக்கு புதிய தெய்வம் அல்ல. 16ஆம் நூற்றாண்டு அளவில் இஸ்லாமுக்கு எதிராக பாலித்தீவு எங்கும் சைவ பக்தி இயக்கத்தை முன்னெடுத்த டாங் யாங் நிரார்த்தா என்னும் ஞானியே உருவமற்ற பரமசிவத்தை அசிந்தியன் என்ற பெயரில் வழிபடும் வழக்கத்தை ஏற்படுத்தினார். இந்து சமயம் என்று ஒன்றுபடும் போது தமக்கென்று தனித்துவமான ஒரு இந்து பண்பாடு இருப்பதை மறவாதிருக்க பாலி இந்து சான்றோரால் அசிந்தியனே அவர்களது முழு முதல் கடவுளாக முன்வைக்கப்பட்டார் என்பதே பொருத்தம். சாவக தொல்நெறியில் சாவக தொல் நெறிகள் தனி மதமாக இந்தோனேசியாவில் அங்கீகரிக்கப்படாத போதும் அவை இந்து சமயத்தின் கீழ் தம்மை வகைப்படுத்திக் கொண்டு தத்தம் சலுகைகளை பெற்று வருகின்றன என்பதுதான் தற்போதைய நிலையில் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதுவரை இக்கருத்துக்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆற்று விரட்டும் கதவை திற. இந்த புத்தகம் இன்று புத்தக உலகிலே பேசப்படும் பொருளாக இருந்து வருகின்றது. இந்த புத்தகத்தை 2009ஆம் ஆண்டிலே எழுதி வெளியிட்டிருப்பவர் சுவாமி நித்யானந்த பரம சிவன், பரமஹம்சர் என்றும் இவரை சொல்வார்கள். அந்த வகையிலே அவருடைய புத்தகமானது பலர் மத்தியிலும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் சொல்லலாம். இவருடைய புத்தகத்தினுடைய முகவுரையிலே இருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றோம். ஞான குரு புத்தர் தியான சத்சங்கம் ஒன்றில் இப்படி சொன்னார். அறிவாளிகளும் சீடர்களும் ஏனைய மக்களும் என் வார்த்தைகளை எல்லாம் என் மீது கொண்டுள்ள மதிப்பு மரியாதை காரணமாக கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு பொற்கொள்ளன் எப்படி தங்கத்தை உருக்கி உரசை புறமிட்டு சோதித்து அனுபவபூர்வமாக உணர்ந்த பின் தங்கத்தின் தரத்தை உறுதி செய்கின்றானோ அதுபோலவே எனது வார்த்தைகளையும் நீங்கள் ஆழமாக சோதித்து பார்க்க வேண்டும். ஞான கருத்துக்களை வெறுமனே படிக்காதீர்கள், பரிசோதித்து பாருங்கள். உங்களுக்குள் புது புது மாற்றங்கள் அவை உண்டாக்கினால் மட்டுமே அவற்றை ஞான கருத்துக்களாக நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஞான கருத்துக்கள் உங்களை துக்க ஏவுகணைகளிலிருந்து காக்கும் ஞான கேடயங்களாகும். இந்த புத்தகத்தினுடைய பதிப்புரையிலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், பரமஹம்சரின் பரவச செய்திகளை மக்களுக்கு சேர்க்கும் மகேச சுவையில் ஆனந்தமடைகின்றோம், நிம்மதி பெறுகின்றோம். கதவை திற காற்று வரட்டும் பாகம் 1 புத்தகத்தின் 2ஆம் பதிப்பின் 50,000 பிரதிகளும் விற்று தீர்ந்த நிலையில் வாசகர்களின் பேராதரவோடு 3ஆம் பதிப்பு துவங்கப்பட்டிருக்கின்றது. தியானம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட புத்தகம் புத்தக உலகில் மாபெரும் சாதனை புரிந்திருக்கின்றது. புத்தகம் வெளியிடப்பட்ட அன்றே 1,00,000 பிரதிகள் விற்று தீர்ந்து இன்று 2,36,274 பிரதிகளை தாண்டி இப்புத்தகம் மக்களிடம் சேர்ந்திருக்கின்றது என்ற குறிப்பை இங்கு குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுள் பெரும் ஆவலை தூண்டிக் கொண்டிருக்கும் கதவை திற காற்று வரட்டும் பாகம் 2 புத்தகம் ஒரு புத்தகம் அல்ல, இது பரமஹம்சரால் வடிவமைக்கப்பட்ட ஞான சிலை. வாழ்வின் சிகரமான ஆனந்தத்திலிருந்து கீழிறங்கி சாதாரண மனிதனை கூட நித்திய ஆனந்தத்திடம் அழைத்து செல்ல வந்திருக்கும் தியான உருவம் இப்புத்தகம் என்பதை நாங்கள் உணர்ந்துவிட்டோம். படித்து முடித்தபின் எங்களை நோக்கி ஈசல் போல் பறந்து வரப்போகும் உங்களின் உணர்வு மடல்களுக்காக காத்திருக்கின்றோம். இந்த வகையிலே இந்த புத்தகத்தை வெளியீடு செய்த இருக்கின்ற நித்யானந்த பதிப்பகம் இந்த தங்களுடைய பதிப்புரையிலே தெரிவித்திருக்கின்றது. ஆகவே நாங்களும் இந்த புத்தகத்தை வாசிக்கலாம் என்று எங்களுடைய மனம் சொன்னால் நீங்கள் ஒருமுறை வாசித்து பாருங்கள். உண்மையில் இந்த புத்தகம் ஒருவர் மனதிலும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அல்லவா?
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லிஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர்.
திரோணாச்சாரியார் மறத்துவிட கிருபாச்சாரியாரிடம் ஒரு நாள் அதிகாலை போகிறான் கர்ணன். மாணவர்களின் திறமையை சோதிக்க வானத்தில் பறக்கும் ஒரு பறவையை குறிபார்த்து வீழ்த்த சொல்கிறார் குரு. அர்ஜுனன் ஒரே அம்பில் பறவையை வீழ்த்திவிட்டு போய்விட்டான். இப்போது கர்ணனின் முறை. அம்பை நாளில் பூட்டியாயிற்று. ஒரு கணம் பறவையை வானில் குறிபார்த்தவன் வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விட்டான். மிகச்சிறந்த வில்வீரனான கர்ணன் அப்படி செய்தது குருவுக்கு அதிசயம். காரணம் கேட்கிறார். குருவே, இது மிகவும் அதிகாலை நேரம். நான் பார்த்தபோது அந்த பறவை வாயில் ஏதோ கவிக்கொண்டு பறவை பறந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் ஒரு பறவை விண்ணில் பறக்கிறது என்றால் நிச்சயம் தன் குஞ்சுகளுக்கான உணவை கொண்டு போகின்றது என்றுதான் பொருள். இப்போது திறமைக்காக அதை கொண்டுவிட்டால் நான் வீரனாவேன். ஆனால் அந்த இளம் குஞ்சுகள் அனாதைகளாகிவிடும். எனவே நான் கொல்ல மாட்டேன் என்றாராம். கலங்கி போன குரு சொன்னாராம், கர்ணா, நீ கற்றது வித்தை அல்ல, வேதம். பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் நீங்கள் பலமானவர்களாக இருக்கலாம். அந்த பலத்தை உன்னை நேசிப்பவர்களிடமோ அல்லது உன்னை விட பலம் குறைந்தவர்களிடமோ காட்டாதீர்கள். இன்று நீ பலவானாக இருக்கலாம், நாளை என்னவாகும் என்பதை படைத்தவன் மட்டுமே அறிவான் இல்லையா?
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலங்கோ இன்ப காதல் இசை பாடியதும் நீயே அன்றோ பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஒளி பிறக்கு முன்னே அணைத்த பாபம் அல்லவா கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலங்கோ இன்ப காதலியை பாடியதும் நீயே அன்போ பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபமல்லவா ஒளி பிறக்கும் முன்னே அணைத்தல் பாபமல்லவா